రిమంధురు కురుసి వారం తూయ ఆవి ఉం ప్రసన్నతే వాంజికిరో ఉం వల్లమయాల్ ఎమ్మై నిరైతే ఆలుగై நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க வாழ்க்கை மாறிவிடும் ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள் மாறிவிடும் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள் மாறிவிடும் ஆண்டவரே, எங்களுடைய சபை மாறிவிடும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் வந்துட்டீங்க என்று சொன்னா ஓ எங்களுடைய வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை மாறிவிடுமே ஆண்டவரே. ரேகாரபா சங்கர தரணமா ரே சங்கரா நல்லாண்டவரே, இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரமப்பா. நீரங்களை நடத்தி வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகத்துவமான இன்ப பிரசனத்திற்காய் ஸ்தோத்திரமப்பா. நீரங்களை கரம் பிடித்து இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீரங்களை நடத்தி செல்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நீரங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல இருக்கிற பலத்தோடு கடந்து செல்ல. என் சமூகம் உனக்கு முன்பாக நடந்து சென்று இருக்கிறது. மோசையோடு இருந்த அந்த ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்த அந்த ஆண்டவர் என்னோடும் உன்னோடும் இருந்து கொண்டு இருக்கிறார். யாக்கோப்போடு இருந்த அந்த ஆண்டவர் என்னோடும் உன்னோடும் கூட இருந்து கொண்டு இருக்கிறார் அல்லவா. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் இருக்கிறவராய் இருக்கிறவரப்பா. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய இன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அரசிவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்தும் எங்களை நடத்துவீராக. நசிரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 7 அதிகாரம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான்.
திருப்பி வாசிங்கள் 1-3 வரையும்.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா தாவீது யார் தெரியுமா? அவன் இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறான். சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட ராஜாவுடைய நோக்கம் எல்லாம் எது தெரியுமா? ஒரு ராஜாவை நாம் நினைத்துக் கொண்டால் அல்லாவிட்டால் எடுத்துக்கொண்டால் எந்த தேசத்தை பிடிக்கலாம், எந்த தேசத்தை வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு யுத்தத்தை குறித்து யோசித்துக் கொண்டு இருப்பானே ஒழிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதை குறித்து அவன் யோசிப்பது என்று சொல்லி சொன்னால் அது ஒரு ஒரு ஒவ்வாத ஒரு காரியம், சரிவராத ஒரு காரியம் இல்லையா? நோக்கம் ராஜாவாக இருக்கிற அந்த மனுஷன் என்னத்தை குறித்து யோசிக்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அது என் வீட்டை விட ரம்யமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், மண்டத்தின் அண்டையில பலிகளை செலுத்துவதை அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திரைச்சிலையின் மத்தியில தேவனுடைய பரிசுத்தப்பட்டு இருக்கிறதை அவன் அங்கீகரிக்க முடியவில்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் எதுல இருந்தது தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். ஆனால் அவன் யார் தெரியுமா? ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட ராஜா. அங்க முன்னுக்கு நீங்க முதல் வசனத்தில் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார் பாருங்க. வெட்டிகளை காலங்களை குவித்து விட்டார் பாருங்க. அவன் செயங்கொண்டு தேவனுடைய நாமத்தில் வெட்டியை எடுத்தது ஏராளம். சந்தோஷமாக தன் தேசத்தை ஆண்டு வந்த இந்த ராஜாவுடைய நோக்கம் எது தெரியுமா? தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். இரண்டாவது வசனத்தை வாசிங்கள்.
ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது என்றான்.
அவனுக்கு தாங்க முடியாதது, சகிக்க முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேப்பா, நான் நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே அவர் என்னை ஆசீர்வதித்தபடியினால் நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டாருமோ சந்தோஷமாயிருக்கிறோம். யாருக்கு சொல்லுகிறான் தெரியுமா? தேவனை பார்த்தவன் பேசல. தாவீது ராஜா தேவனை பார்த்து இவங்களை குறித்து உரையாடல, பேசினது எல்லாம் யாரோடு தெரியுமா? தன் தீர்க்கதரிசியோடு, நாத்தான் மேலோடு. அவன் பேசிக்கொண்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இங்க பாரு, எனக்கு தேவன் வெற்றியை தந்தார், என்னை வாழ வைத்திருக்கிறார், நான் நல்லாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் வீட்டை பார், அதிலே நான் வாசம் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறைவு இருக்கிறது, என்ன தெரியுமா? பரிசுத்தப்பட்டி திரைச்சீலைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதை என்னால் தாங்க முடியலப்பா. எங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார், நாம் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோம், பரிசுத்தத்தை பேசுகிறோம், வரத்தை குறித்து பேசுகிறோம், விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம், குடும்பம் நல்லா இருக்கிறது. ஆனாலோ தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தனிப்பட்ட விதத்திலே நீயும் நானும் வைராக்கியம் பாராட்டாவிட்டால் தேவன் அழைத்தின்ற நோக்கம் வீணாய் போய்விடும் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அதிகாலையிலே நான் ஒரு சம்பவத்தை சிந்தித்தேன். என்ன தெரியுமா? தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினிய ஒரு மனுஷன், சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த ஒரு மனுஷன், மேகம் இறங்கி ஆலயத்தை அங்கீகரித்தது, ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். இது பழைய ஏற்பாடாகும். புதிய ஏற்பாடு என்ன செய்கிறது? பிதாவாகிய தேவன் மனவாட்டியை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். குமாரனாகிய கிறிஸ்து வந்து சபையை உருவாக்கினார். பரிசுத்தாவியானவர் வந்து சபையை அங்கீகரித்தார். தேவ ஜனங்களாகிய நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு பலியுள்ள ஆராதனை செலுத்திக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது? நாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம்? நானும் என் வீட்டாரும் என் காரியமும் என் பிள்ளைகளும் சரியாயிருந்தால் சரி. ராஜா அப்படி நினைக்கவில்லையே, தேவன் அழைத்து தேவ மனுஷன் அப்படி நினைக்கவில்லையே. அவனுக்கு தன் வீட்டை விட ஆலயம் எப்படி இருக்கிறது என்பதிலே கண்ணோக்கமுள்ளவனாய் இருந்தான். நாம் மறுக்க முடியாது, நாம் மறுக்க முடியாது. தாவீது ராஜா ஆலயத்தை கட்டுவது கட்டாமல் விடுகிறது என்பது அடுத்த பிரச்சனை. அதன் காரணம் தேவன் திட்டமாய் சொல்லி இருந்தார் பாருங்க. ஆனாலும் தாவீது ராஜா மிகவும் 50 விதமான விதத்திலே ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் துடித்தொரு மனிதனாக இருந்தான் என்பதை நாம் மறுத்துவிடவே கூடாது. ஆலயத்துக்கு ஜனங்கள் வந்துவிட்டால் சரி என்று சொல்ல முடியாது. ஆலயத்தில் பிரசன்னம் இறங்கிவிட்டால் சரி என்று சொல்ல முடியாது. ஆலயத்தில் எல்லாம் நம்முடைய கண் பார்வையிலே சரியாயிருந்தால் நாம் ரம்யமாக இருக்கிறோம் என்று கடந்து செல்ல முடியாது. தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? தேவனுடைய இருதயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? தேவ சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை நோக்கி பார்க்கிறவனே தேவன் அழைக்கப்பட்ட மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நேற்று இரவு, நேற்று முழுவதும் இருந்து, நேற்று இரவு முழுத்திலும் இருந்து செய்தியே இல்லாமல் 12 மணிக்கு யோசித்தேன், போது இருக்கு, நான் அடித்து சொல்லிவிடலாம், இன்றைக்கு என்னால் செய்தி கொடுக்க முடியாது என்று சொல்லி. ஏன்? இருதயத்தில் பல போராட்டங்கள் இருந்து கொண்டு இருந்தது, பல காரியங்கள் மேவிக்கொண்டே இருந்தது. ஆனால் சரித்திரத்தில் நாம் இதுவரைக்கும் வார் ஞாயிறு நீ செய்தி என்று சொல்லி சொன்னால் அந்த செய்தியை நாம் மாத்தினது கிடையாது, ஆள் மாறினதும் கிடையாது. என்னதான் விழுந்தாலும் எதுதான் உருண்டாலும் தேவசக்தியை சேவ செய்தியை கொண்டு வந்து கொடுத்து விடுவோம். நேற்று நாள் முழுவதும் இரவு 12 மணி இருக்கு, நான் நண்டு நேரம் எனக்கு தெரியும். கடைசி 3 மணி வரையும் இருந்தேன், எதுக்குமே கிடைக்கல. பாருங்க, செய்தி வேணா, ஆண்டவரே செய்தி வேணா, விட்டுரு, வேற ஏதாவது கூடும், ஒன்றுமே கிடைக்கல. நானும் இருந்து பார்த்தேன், 12 மணிக்கு போதகருக்கு அடித்து சொல்லவா வேணாமா? தாவீது ராஜா ராஜாவாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்தான். பாருங்க, இன்னைக்கு நாம் பல விதமான நோக்கங்களை நாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே கிடையாது, அது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக நம் பலத்தை நம்பி பேசுகிறோம். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை அதிலேயே சிலர் யோசிக்கிறார்கள். ஓ, நாம் யோசிக்க வேண்டும், கருத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். எனக்கு எது சரி எது புள்ளி என்று நான் சொல்ல வரல, தேவன் என்னோடு என்ன செய்து கொண்டார் என்பதை குறித்து இந்த நாளிலே பேச வருகிறேன். விளங்குகிறதா? தாவீது ராஜாவுடைய நோக்கம் எல்லாம் ராஜ்யங்களை பிடிப்பதாக இருக்கவில்லை. கர்த்தருக்கு பரிசுத்தப்பட்டு துணிகளினால் மூடப்பட்டதை அங்கீகரிக்க முடியாமல் அவன் இரவும் பகலும் திடித்துக் கொண்ட ஒரு மனுஷன், அவனே தேவ மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 7 நாளில் ஒரு நாள் வந்து ஆராதனை செய்துவிட்டு அதன் மத்தியிலே ஆராதனையின் பிரசன்னத்தை ருசித்து விட்டு போகிறவர்களுக்கு பெயர் அல்ல தேவ மனுஷர்கள். இரவு பகலாக தேவனை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய சபையை குறித்தும் சிந்தித்து செயல்படுகிறவர்களே தேவ மனுஷர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு எல்லாம் இருக்கிறது, தாவீதுக்கும் எல்லாம் இருந்தது, வெற்றிகள் இருந்தது, மகிமை இருந்தது, ஊழியங்கள் இருந்தது. என்றாலும் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தப்பட்டி அங்கே இருப்பது தகுந்ததல்ல, பலிகள் வெளியிலே செலுத்துவது தகுந்ததல்ல. ஆகையினாலே நாத்தான்வேலை தீர்க்கதரிசியை நிறுத்தி வைத்தவன் பேசுகிறான், நான் இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாப்பா? நான் இருக்கிற வீடு நல்லா இருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் குடும்பம் நல்லா இருக்கிறது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், படித்து உயர்ந்திருக்கிறார்கள். ஆனாலோ எனக்கு ஒரு துக்கம் என்ன தெரியுமா? என் ஆலயம் தேவனுக்கென்று கட்டப்பட வேண்டும், பரிசுத்தப்பட்டி அங்கே இருக்கக்கூடாது, அது ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். எல்லாரும் பேச்சிலேயே இருக்கிறோம் பாருங்க, பேசுறோம், ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஏதோ பேசுறோம். தாவீது ராஜா பேச்சோட நிக்கல, அவன் செயல்பட தொடங்கின ஒரு மனுஷன், எந்த விதத்திலேயாவது செயல்பட்டு தேவ ராஜ்யம் நிறைவேற வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த விதத்தில் தான் நாம் கிரியை செய்ய வேண்டும் என்பதல்ல, தேவராட்சியத்துக்கு நன்மை உருவாக தக்கனவாக எந்த விதத்திலையும் கிரியை செய்யலாம். தேவராட்சியத்தின் நன்மைக்கா வேண்டி எதை செய்யதாலும் அதில் செயல்படுவது நல்லது, இது என்னுடைய கருத்தாகும். ஏன், தேவராட்சியத்தின் முடிவினிலே அவர் வருகிற பொழுது, இன்றைய நாளில் விடிய நான் ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சபையிலே ஆரம்பிக்கும் என்று சொல்லி அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் யோசித்தேன், உங்களுடைய நியாய தீர்ப்பு இங்கே தொடங்குகிறபடினால் நீர் வருகிற பொழுது எங்களையும் இங்கேயே கேள்வி கேட்க தொடங்குவீரே என்ற காரியத்தை என் சிந்தனையில போட்டு கொஞ்சம் அலசி கொண்டிருந்தேன். பாருங்க, நியாய தீர்ப்பு உலகத்துல பைத்தியம் பாவம் செய்யறவனுக்கு தொடங்குச்சுன்னா இல்ல, அது சபையில தான் தொடங்குமா? பரிசுத்த மனவாட்டி இடத்துல நியாய தீர்ப்பு தொடங்கும். நாம் என்ன செய்தோம், ஏது செய்தோம், எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், தேவராட்சியத்தில் எவ்வளவுக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருந்தோம், என்னத்தை செயல்படுத்தினோம், என்னத்தை செயல்படுத்தவில்லை, என்னத்தை பேசினோம், என்னத்தை பேசவில்லை. கடந்த கிழமையிலே ஒரு காரியம் எனக்கு, ஒரு சில சம்பவத்தினூடாக ஒரு சில காரியங்களின் இருதயத்திலே மோதினது என்ன தெரியுமா? நம்முடைய நன்மைக்காவண்டி சில காரியங்களை நாம் பேசிவிடக் கூடாது. இந்த கிழமை முடித்துல என்னுடைய இருதயத்தில் இருந்தது, என்னுடைய நன்மைக்காவண்டி அல்லாவிட்ட என் குடும்பத்தின் நன்மைக்காவண்டி நான் ஏதாவது பேசிவிடக் கூடாது. விளங்குகிறதா? நாளைய நாள் நன்மையை கருத்தில் வைத்து தேவராட்சியத்தின் காரியங்களே உளறிடப்படக் கூடாது. அது நாளைக்கு உன்னை பிடிக்கும், அது நாளைக்கு உன்னை தொடரும், தேவன் விசாரணைக்கு கொண்டு வருவார், தேவன் இந்த காரியத்திலே கை வைப்பார் என்பதிலே. நான் பாருங்க, எதையும் நாம் கெடுக்கலாம், தேவ சபையை கெடுக்கிறவனுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். பாருங்க, எதையும் நாம் ஏதாவது பேசிவிட்டு போகலாம். கர்த்தருடைய சபையிலே கை வைக்கிற எவனையும் தேவன் விடமாட்டார். ஏனென்று சொன்னால் பாதாளத்தின் வாசலுக்கே ஆண்டவர் சவால் விட்டார், இது சபையை மேற்கொள்ள முடியாது. தாவீது ராஜாவுடைய நோக்கம் இருதயமெல்லாம் என்ன நிறைந்தது? பரிசுத்தப்பட்டியப்பா, ஆலயம் இல்லையே. பரிசுத்தப்பட்டியா, ஆனா ஆலயம் இல்லையே. தேவ பிரசன்னம் இருக்கிறது, ஆனா ஆலயம் இல்லையே. நாம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? ஆராதனை இருக்கிறது. எங்கேயோ வர சொல்றாங்க, அங்கெல்லாம் போவோம், ஆராதிப்போம். எங்கேயோ வருது, அங்கன்றா இங்கன்றாங்க. இங்க பாருங்க, இத்தனை வருஷ காலத்திலையும் இத்தனை வருஷ ஊழியங்கள்ல நடந்ததிலே நாம் நினைக்கிறோம் நாம தான் சபைகள் மாறினதிலே முதலாவது இடத்துல இருப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். சபைகள் மாறி ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கு இருக்கிறவர்களோடு சந்தோஷமா இருந்து விடாதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமா இருந்து விடாதீங்க. நாளைக்கு உன் கதி என் கதி என்ன என்பதற்கு எவரும் கரண்டி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாய், தேவ காரியத்தை உள்ளவர்களாய், எனக்கு இந்த நாளில் சில காரியங்களை குறித்து கட்டாயமாக பேச வேண்டும். எனக்கு நான் இந்த காரியத்தை குறித்து போதகரோடு நான் பேச வேண்டும். இந்த காரியங்களை குறித்து போதகருக்கு நான் தெரிவு செய்து பேச வேண்டும். இந்த காரியங்களை குறித்து அவரோடு உரையாடி விட்டு போன பேச வேண்டும் என்று சொல்லி கடந்த இரவு முழுத்திலும் யோசிச்சும் எனக்கு அந்த காரியத்திலே அது நான் என்ன என்னத்தை என்னுடைய இதயத்தில் எனக்கு தெரியும். நேற்று நீங்க நம்பினா நம்புங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆண்டவர் அறிவார், வருகிற நாளிலே அது வெளிச்சமாகும். நேற்று இரவு முழுத்திலும் எனக்கு ஏதோ ஒரு ஒருவர் தன்னுடைய பெரிவரலாலே என்னுடைய இதயத்தை அமர்த்தி பிடித்துக் கொண்டு இருந்தவர் போல இருந்தது. நான் சொன்னேன், இந்த செய்தி கொண்டு போக என்னால முடியாது, இது ஆரம்பம் நல்லா இருக்கிறது, முடியட்டும் போறீங்க. ஏதோ ஒருவர் பிடித்து என்னுடைய இதயத்தை பிடித்து வைத்து எனக்கு நோகுது நோகுது, எங்கே நோகுதுன்னு சொல்லி தெரியல. அப்ப நான் யோசித்தேன், ஹார்ட் எங்க இருக்குன்னு சொல்லி கூட செக் பண்ணி பார்த்தேன். ஏன், இடது பக்கமா வலது பக்கமா? சரியாத்தான் இருக்குது, ஹார்ட் அப்படியே அமர்த்து பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, நான் சொன்னேன், இன்னைக்கு எப்படியாவது செய்தி யாராவது மாறி கொடுத்துட்டா எனக்கு எவ்வளவு நலமா இருக்கு, எவ்வளவோ நலமா இருக்கு. நான் நினைப்பதை, நான் சிந்திப்பதை, எதையும் பேசாமல் நான் இருந்து விடுவனே என்று சொல்லி நான் சிந்தித்து நேற்று முழுத்துல இருந்தேன். பாருங்க, இன்னைக்கு விடிய கூட நான் 5 மணிக்கு எழும்பினேன். 3 மணிக்கு எனக்கு நல்லா இது, நான் படுத்துட்டேன், ஆனா நான் நித்திராகல. 3 மணி இருக்கும், 5 மணிக்கு திரும்பி எழுதினேன், ஆண்டவரே செய்தி மாறவே மாறாதா, மாற்றவே மாற்ற முடியாதா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இதுதான், இப்படித்தான் செயல்பட முடிந்தால் செயல்படு, இல்லாவிட்டால் விடு. தாவீது தனக்கு இருந்தவர்களோடு இருந்து விடலைங்க. தனக்கு இருந்தது காணும், நான் ராஜா, அவனுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறா, எல்லாமே இருக்கா, சந்தோஷமாக நாடு சலித்திருக்கிறது காணுமே. எதற்கு பலிபிடம், எதற்கு ஆலயம், எதற்கு பரிசுத்தப்பட்டி, எதற்கு தேவ பிரசன்னம்? ஆலயம் கட்டி முடிந்த உடனே பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுது மேகம் வந்து இறங்கிச்சு தெரியுமா? மேகம் வந்து இறங்கிச்சு தெரியுமா? நமக்கு இருக்கிறவர்களை காணுமென்று இருந்துராதீங்க. நமக்கு நல்லா இருக்கிறது, நமக்கு சாப்பாடு இருக்கிறது, இங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீடு வாசல் இருக்கிறது, கார் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிந்தையை விட்டு விலகாதிருங்கள். ஒரு காலத்தில் நாம் கொளறின நாட்கள் இருக்கிறது. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் புருஷன், என் மனைவி, எனக்கு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, ஆண்டவரே ஆண்டவர் என்று புலம்பின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்பா, நினைத்துக் கொள்ளுங்கள். தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போனதை அவன் மறந்து விடவில்லை. ஆண்டவர் இதில் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு முன்பாக போன உன்னை பிடித்து நான் எனக்கு ராஜாவாக்கினேன். அவன் மறந்து விடவில்லை. வனாந்திரத்திலே அவன் அலைந்து திரிந்ததை மறந்து விடவில்லை. அதை நினைத்து என் ஆண்டவருக்கு பரிசுத்தப்பட்டிக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி வளர்ந்தான். பாருங்க, நாம் என்ன செய்கிறோம்? பேசுறோம் பாருங்க, எல்லாரும் பேசுறோம் பாருங்க, ஏதோ பேசுறோம் பாருங்க. ஆலயம் இல்லையா பிரதர், பேசுறோம் பாருங்க. ஆராதிக்கு இடம் இல்லையா, பேசுறோம் பாருங்க, ஏதோ கதைக்கிறோம் பாருங்க. தாவீது ராஜா தனக்கு வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி அதோடு அவன் நிறந்து விடவில்லை. பரிசுத்தப்பட்டு எங்கே இருக்கிறது, தேவ பிரசன்னம் எங்கே வருகிறது, அந்த இடம் எப்படி இருக்கிறது, பலி செலுத்துகிற மேடை எப்படி இருக்கிறது, திறந்த வழியிலே பலி செலுத்துகிறார்களே அது எப்படி இருக்கிறது, அது எனக்கு ஏற்றதாக தெரியவில்லை என்று சொல்லி தேவ மனுஷன் தீர்க்கதரிசியோடு அவன் உறவாடு. தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னா, உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி செயல்படும். ஆகையினாலே தாவீதுக்கு இருதயத்திலே ஆலயத்தை குறித்த ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்திருக்க வேண்டும். பாருங்க, எப்படி என்னென்று அவன் பிளான் பண்ணி வச்சிருந்தான் பாருங்க, அது அவன் இருதயத்தில் இருந்தது. தீர்க்கதரிசி அறிவா இல்லையா? தீர்க்கதரிசி என்ன சொன்னான் தெரியுமா, உன் இருதயத்தில் என்ன விருப்பமா இருக்கிறீரோ அதை செய்யும், அதை செய்யும், அதை செயல்படுத்தும். அது தேவ சித்தம் என்று சொன்னால் செயல்படுத்துங்க. அது தேவ காரியம் என்று சொன்னால் அதை செயல்படுத்துங்க. அநேகர் எங்கள் பலம் எப்படி இருக்கிறது? உங்கள் பலத்தை நினைத்தா உங்கள் குடும்ப காரியத்தில் கை வைக்கிறீர்கள், உங்கள் பலத்தை நினைத்தா உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் கை வைக்கிறீர்கள் இல்லையே. யோசுவா அதை குறித்தும் பேசினேன். யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டாரும் ஒன்று சொன்னால் கத்தர் தாப்பா சேவிப்போம், ஆண்டவரை தான் சேவிப்போம், அவருக்குத்தான் ஆராதனை செய்வோம். நீங்க பின்தொடர்றன்னு சொன்னா பின்தொடருங்க, இல்லாட்ட விடுங்கன்னு சொல்லி சமஸ்ட இஸ்தவில் இருக்கும் ஒரு அறிக்கை கொண்டு விட்டான் பாருங்க. தாவீதுடைய இருதயம் உங்களுக்கு உண்டாவதாக, தாவீதுடைய இருதயம் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்படுவதாக, தாவீதுடைய இருதயமும் எரிகிற அக்கினியும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வருவதாக. ஒன்று நாளாகமும் 29 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 29 அதிகாரம். இதுல அநேக காரியங்கள் இருக்கிறது, என்றாலும் வாசிங்க, கொஞ்சம் நான் நிறுத்தி நிறுத்தி பேசுனீங்க, கொஞ்சம் வாசிங்க. முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்டேன், குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனும் ஆயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை.
நிறுத்துங்க, இங்க பாருங்க, இந்த வேலை பெரிய வேலை, இது ஒரு மனுஷனுக்கு கிடையாது, இது யாருக்கு? தேவனுக்குரியது என்பதை தாவீது ராஜா முதலாவது யாருக்கு சொன்னான் தெரியுமா? ஜனங்களுக்கு சொன்னானா. இங்க பாருங்க, நீ நினைக்கிற மாதிரி நான் ராஜாவாக இருக்கலாம், நீ நினைக்கிற மாதிரி நீ ஆளுகிறவனாக இருக்கலாம், ஆனால் இந்த வேலையோ ஒரு மனுஷனுக்கு ஒரு ராஜாவுக்கு அல்ல, இது தேவனுக்கு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, கவனித்து கேளுங்க.
பின்பு தாவீது ராஜா
சபையாரை பார்த்து சொல்லுகிறான், சொல்லுங்க,
தேவன் தெரிந்து கொண்டேன், குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும்
வாலிபனும்
இளைஞனுமாயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ
பெரியது,
அது ஒரு மனுஷனுக்கு அல்ல,
அது ஒரு மனுஷனுக்கு கிடையாது,
தேவனாகிய கர்த்தருக்கு,
அது தேவனாகிய கர்த்தருக்கு, அது தேவனாகிய ஆண்டவருக்கு, அது என் தேவனுக்கு என்பதை உங்களுக்கு நான் உறுதியாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி இஷ்டவேளை ஆளுகிற ராஜா கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா, சபை கட்டுவது என்பது, தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது, தேவ ஆலயத்தை குறித்த நோக்கம் செய்வது, இதை குறித்து பேசுவது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஒரு சங்கத்துக்கு அல்ல, ஒரு சமுதாயத்துக்கு அல்ல, ஒரு அரசாங்கத்திற்கு அல்ல, அது பெரிய வேலை, அது பெரிய வேலை ஐயா, அது பெரிய வேலை. தொடர்ந்து வாசிங்கள்.
நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவரண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கல் பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன்.
இன்னும்
என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை,
நான் தேவனுடைய ஆலயத்தின் மேல வைத்திருக்கிற வாஞ்சு ஒன்று இருக்கிறது. என் குடும்ப காரியத்தில் பேசுகிறது போல தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை நான் பேச முடியாது. என் வேலை காரியங்கள், என் பிள்ளைகளின் காரியங்கள், அவைகள்ல பேசுகிறது போல இந்த காரியத்தில் என்னால பேச முடியாதப்பா, அது தேவனுடைய காரியம். 3 வசனத்தை திருப்பி வாசிங்க.
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன்.
ராஜா தனக்கு சொந்தமானது தான் சேர்த்துக் கொண்டவைகளை என்ன செய்தான் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன் சொல்லி சபையாருக்கு சொல்றான். யாருக்கு? சபையாருக்கு சொல்றான். தேவ சபைக்கு முன்பாக வந்து சொல்றான், பாரு நான் சேர்த்தது, நான் பெற்றது, நான் வைத்திருக்கிறது, நான் யுத்தத்தில் கொண்டு வந்தது எல்லாம் எதற்கு நான் செலுத்துறேன்? தேவனுடைய ஆலயத்தின் பணிக்கு நான் கொடுக்கிறேன் சொல்லி சொன்னான் பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் ஆலயத்தின் மீது வாஞ்சி உள்ளவனாயிருந்தான், தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையும் விருப்பமும் உள்ளவனாயிருந்தான். அதனாலே தான் அவன் சொன்னான், ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன் பாரு, 1000 நாட்களில் நாட்களை உலகத்திலே வாசம் பண்ணுவதை பார்க்கலும், உம்முடைய சமூகத்தில் தேவனுடைய சன்னதியில் ஆலயத்தில் வாசற்படியில் நான் காத்திருப்பதையே என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேப்பா. தனக்குள்ளதை கொண்டு வந்து முதல்ல போட்டான் பாரு. அவன் ராஜா, அவன் ராஜா, அவன் ராஜா. ஓகே, 5 வசனம் வாசிங்க. 5 வசனம்.
இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்தும் மனப்பூர்வமாய் செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்கக்காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 100000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்னச்சுதான் தாவீது தான் கொண்டு கொடுத்துட்டு ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்தது பவுனி அது இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு சபையார பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறார், சபையாரே நீங்க யாராவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுப்பீர்களான்னு சொன்ன உடனே பிரபுக்கள் அவனுடைய அரசர்களுக்கு அவனுக்கு கீழே இருந்த எல்லாரும் வந்து ஏதோ தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா. ஐயா தேவராட்சியம் பேச்சில கிடையாது, தேவராட்சியம் பேச்சிலேயே கிடையாது. ஒரு மனுஷன் தேவனை நேசிப்பானா இருந்தால் அவன் தேவனை மேன்மையான இடத்துல வைத்து நேசிப்பான் என்பதை நாம் மறுக்கவே மறுக்க முடியாது. தாவீது ராஜாவுக்கு எல்லாம் இருந்தது பாருங்க, ஆனால் கத்தரண்டை விட்டு அவன் விலகவில்லை. ஏன் தெரியுமா, அவன் அலைந்து திரிந்த நாட்களை அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஓடி திரிந்த நாட்களை அவன் நினைத்துக் கொண்டு இருக்கிறான், அவன் மரணத்துக்கு போராடின நாட்களை அவன் நினைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் சொன்னான், சபையாரே நான் செய்கிற எப்படி நீங்க என்ன செய்ய போறீங்க. சபையாரும் கொண்டு வந்து தங்களால் முடிந்தவர்களை கொடுத்தார்கள். தொடர்ந்து வாசிங்க,
யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிசத்திற்கென்று கொர்சேனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய்
உயர்ந்திருக்கிறீர்,
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே
வருகிறது,
தேவரீர் எல்லாவற்றையும்
ஆளுகிறவர்,
உம்முடைய கரத்திலே சர்வத்தும் சத்துவமும் வல்லமையும்
உண்டு,
இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே.
பாருங்க, திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த தாவீது ராஜாவுக்கு சந்தோஷம் பாருங்க. ஏ இவ்வளவு திறந்த உள்ள இருக்கிற ஜனங்களா ஆண்டவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறான் பாருங்க. அதுக்கு பிறகு சொல்றான், வல்லமையும் வரமும்
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
கனமும் எல்லாம் யாராலே வருகிறதாம்,
உம்மாலே வருகிறது,
தேவனாலே வருகிறது. ஐயா ஐயா, உலக ரீதியிலையும் சரி தேவராட்சியத்தின் சிந்தனையிலும் பணி, பணக்காரர்கள் ஏழைகளானதும் ஏழைகள் பணக்காரனானதும் நம் கண்களுக்கு முன்பாக காணலாம். ஏன் இவைகளெல்லாம் தேவனாலே வருகிறவைகள், இவைகளெல்லாம் உன் உழைப்பிலே, என் உழைப்பிலே, உன் படிப்பிலே, என் பட்டத்திலே வருகிறவைகள் அல்ல. இவைகள் தேவன் நினைத்தால் உருவாகும், தேவன் நினைக்காவிட்டால் அகன்று போய்விடும். இதுவே உண்மையாகும், இதுவே உண்மையாகும். இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது எல்லாரும் எத்தனை லட்சத்தோடு வந்தீர்கள், ஒன்றுமில்லாமல் வந்தீர்களே. இன்றைக்கு உன்னையும் என்னை இருக்க வைத்திருக்கிற இடம் என்ன? இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுப்பதுன்னு சொன்னால் யோசிக்கிறோம், தடம்புரளுகிறோம், சிந்திக்கிறோம், குடும்பமாக ஆலோசனை பண்ணுகிறோம். இவைகள் தேவனுக்கு தகுந்தவைகள் அல்ல, இவைகள் தேவனுக்கு தகுந்தவைகள் அல்ல. ஏன்? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உருவாகிறது, உம்மாலே உண்டாகிறது. நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு என்கிற பக்தன் சொன்னான். யோபு என்கிற பக்தன் சொன்னான் என்ன தெரியுமா, நீங்க தான் எல்லாம் கொடுத்தீராண்டவரே, எனக்கு நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்துட்டீராண்டவரே, அதனால உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபுண்ட முன்னிலைமையிலும் பார்க்க அவனுடைய பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறந்துவிடவே கூடாது. தொடர்ந்து வாசிங்கள்,
இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்,
எம்மாத்திரம்
ஜனங்களும்
பாருங்க, பாருங்க, தாவீது ராஜாவும் ஜனங்களும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, தாவீது ராஜாவே ஆண்டவரை பார்த்து நாங்க இப்படி கொடுக்கிறதுக்கு நாங்க தகுதியற்றவர்கள், உம்முடைய ஆலயத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு என்று கொடுப்பதற்கு நான் ராஜா ஆனா நான் தகுதியற்றவன், என் ஜனங்கள் தகுதியற்றவர்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு என்று கொடுத்து விட்டு நிமிந்து நடப்பதிலே ஒரு பிரயோசனமும் கிடையாது. தேவராட்சியத்துக்கு தேவனுக்கு என்று சொல்லி நாம் கொடுத்து விட்டு நாம் கர்த்தருக்கு கொடுத்தோம்ன்றதிலே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன் ஏன் இவைகளுக்கு நாம் தகுதியற்றவர்கள், இவைகளுக்கு நாம் தகுதியற்றவர்கள். தொடர்ந்து வாசிங்க.
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்
மாத்திரம்,
என் ஜனங்கள் எம்மாத்திரம்
மாத்திரம்,
எல்லாம் உம்மால் உண்டானது,
எல்லாம் உங்களாலே உண்டாயிற்றது.
உமது கரத்திலே வாங்கி,
உமது கரத்திலே வாங்கி, தயவு செய்தது கவனிங்கள், உமது கரத்திலே வாங்கி
உமக்கு கொடுத்தோம்,
உமக்கு நாங்கள் கொடுத்தோம். தொடர்ந்து வாசிங்க.
உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அறதேசிகளும் பரதேசிகளும் ஆயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை.
இந்த பாருங்க, இந்த அறதேசிகளும் பரதேசிகளும் குறித்து நான் முதல்ல இருக்க பேசியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க, பரதேசிகளை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறதேசிகளை நான் கேள்விப்படவில்லை. ஆனால் தாவீது ராஜா என்ன தெரியும் சொல்றான், அவர் ராஜாவாக இருந்து அரண்மனையிலே வாசம் பண்ணி பணங்கள் பொங்கலோடு இருந்து அதிக அதிகாரிகளோடு இருந்து சமஸ்த இஷ்டவேலரையும் ஆண்டு அநேக யுத்தங்களை செய்து ஜெயித்த அந்த ராஜா சொல்லுகிறான், நாம் இந்த தேசத்திலே அறதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அவனை தாழ்த்துகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா, நானும் நீயும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே உனக்கும் எனக்கும் இருக்கிற பணத்தையும் பட்டத்தையும் மகிமையும் வைத்து எவ்வளவுத்துக்கு ஐயா தாழ்த்துகிறோம், எவ்வளவுத்துக்கு தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். என் குடும்ப காரியத்திற்கு, என் பிள்ளைகளின் காரியத்திற்கு, என் சொந்தத்துக்கும் பஞ்சத்துக்கும் நான் ஓடி 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 உழைத்து சேர்த்து கொடுக்கிற விதமும் தேவ ராஜ்யத்துக்கு என்று நான் ஓடுகிற விதத்தையும் தராசில் போட்டு வைத்துப்பா. எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். இதுல ரெண்டு மூணு இடத்துல சொல்றாங்க, இந்த நல்ல வேலைக்கு உங்கள் கரத்தை ஒப்புவீங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கரங்களை கொடுங்கப்பா, இந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கரங்களை கொடுங்கப்பா, இந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கரங்களை கொடுங்கப்பான்னு சொல்லி நான் பல தடவை பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்படியே வாசி, அப்படியே விட்டுருங்க. ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். டைம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். ஒன்றுல இருந்து வாசிங்கள். ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து.
சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலில் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததனால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள்.
இந்த மேடைகள்ல பலியிட்டாங்க பாருங்க, அது சாலமோனுக்கு பிடிக்கல. அந்நாள் வரைக்கும் ஆலயம் கட்டப்படல, எங்க மேடைகள்ல பலியிட்டாங்க ஜனங்கள். அதை பார்த்துட்டு அவன் சொன்ன, இது சரி வராது, நான் யாரு? தேவனுடைய ராஜா, நான் யாரு? இஷ்ட வேலை ஆளுகிறவன், ஆனா மேடைகள்ல பலியிடக்கிறது தகுந்ததல்ல. வாசிங்க தொடர்ந்து.
அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாமல் இருந்ததனால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொற்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாட்களில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கு ஒரு குமாரனே அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனே என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ ஒன்றால் போக்குவரத்து அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்.
ஆண்டவர் ஆண்டவர் சாலமோனிடத்திலே சொப்பனத்திலே தரிசனமாகி கேட்டது என்ன தெரியுமா? உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ என்னத்தை விரும்புகிறாய்? உன்னை நான் ராஜா 6 தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவுடனே சாலமோன் என்ன தெரியுமா சொன்னான்? உம்முடைய ஜனம் எனக்கு முக்கியமாண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்கு முக்கியமாண்டவரே, நீர் நினைத்திருக்கிற உம்முடைய காரியங்கள் சிந்தனைகள் எனக்கு முக்கியமாண்டவரே, ஆகையினாலே உம் ஜனத்தை விசாரிக்க தக்கனவான ஞானத்தை எனக்கு தந்துருங்கப்பா, எனக்கு தந்துருங்க என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது
ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது.
ஆண்டவருக்கு தாவீது செய்ததும் ஏற்றதாக இருந்தது, சாலமோன் செய்ததும் ஏற்றதாக இருந்தது. தாவீது செய்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்தார், சாலமோன் செய்ததையும் எல்லாவற்றையும் தேவனை, சாலமோன் தேவனத்தில் இந்த விண்ணப்பத்தை பண்ணியது அவருடைய இருதயத்துக்கு அது ஏற்றதாக இருந்ததா? ஐயா, என்னுடைய உன்னுடைய ஜபங்கள் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தை எட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இப்படி எங்களுக்கு சொல்ல முடியுமா? எப்பா சொல்லுங்கப்பா, உங்களை பார்த்து நீ கேட்டது எனக்கு ரம்யமாக இருக்கிறது, நீ கேட்டது நாம் கேட்பது எல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு நல்லாய் தெரியும். பாருங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏராளமான விண்ணப்பங்கள் வைப்பீர்கள், உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து ஏராளமான விண்ணப்பங்கள் வைப்பீர்கள், உங்களுடைய குடும்பங்கள் உங்கள் சொந்தங்களை குறித்து ஏராளமான விண்ணப்பங்கள் வைப்பீர்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை, ஆண்டவரே ஆண்டவரே என்று புலம்புகிற பொழுது ஆண்டவர் உங்கள் சமூகத்திலே உங்கள் இருதயத்திலே ஒரு நாள் வந்து என்ன தெரியுமா, எனக்கு உன் விண்ணப்பம் ரம்யமாக இருக்கிறது, அது ஏற்றதாக இருக்கிறது, அது விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தால் அது மேன்மையானதே, அது மேன்மையானதே. அநேக நான் ஜபம் பண்ண முடிந்தவுடனே சொல்லுவோம், எனக்கு இதுல சமாதானம் இருக்கிறது, இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இப்பொழுது வந்திருக்கிறது, முதல்ல இருந்தது போல இப்பொழுது என் இருதயம் இல்லை, அதிலே ஒரு சமாதானத்தை ஒரு ஃப்ரீடத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் நான் தேவராட்சியத்துக்காக ஜபம் பண்ணினேன், தேவ சபைக்காக நான் ஜபம் பண்ணினேன், தேவ ஊழியத்துக்காக நான் ஜபம் பண்ணேன், அதை தேவன் முகந்து கொண்டார், அதை தேவன் விரும்பினார், அதை தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது பேச முடியுமா? தொடர்ந்து வாசிங்க.
ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு
பாருங்க, உன் சத்துருக்களின் பிராணனை கூட அவன் கேட்கல், தனக்கு நீண்ட வாழ்க்கை, ஓ என் பிள்ளைகள் நீள வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் உயர்ந்து வாழணும் ஆண்டவரே, என் குடும்பம் உயர்ந்து வாழணும் ஆண்டவரே, அதெல்லாம் கிடையாது. சத்துருக்களுடைய பிராணன் அவங்கள உயிரை கூட அவன் கேட்கல. ஏன்? அவன் ராஜா, ராஜாவிடத்தில் இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் முடியும். என்ன? அவன் அடுத்த நாட்டில் இருக்கிறவர்கள் யுத்தம் பண்ணுவதும் அந்த தேசத்தை வெல்லுவதும் தான் அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இது ராஜாவுடைய வேலை. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கல, எதிராளியுடைய உயிரை அவன் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஞானம் எனக்கு வேண்டுமாண்டவரே, என் சபையை நடத்துவதற்கு, என் ஜனங்களை நடத்துவதற்கு, நீ கொடுத்த ஜனங்களை கொண்டு செல்வதற்கு எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, ஞானம். பொண்ணல்ல, படிப்பல்ல, பட்டமல்ல, அந்தஸ்தல்ல, எனக்கு வேண்டியது ஞானம் உண்டு தாங்காண்டவரே, ஞானம் உண்டு தாங்காண்டவரே. கேட்டீங்களா? கேட்டீங்களா? இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்களா? இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் கணவன், என் கணவன், என் மனைவி, என் மனைவி, என் அது, என் இது, அது, அது, அது. ஆனா தாவீது ராஜாவின் ஜபத்திற்கும் சாலமோனுடைய ஜபத்திற்கும் உங்கள் எங்கள் ஜபத்திற்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன தெரியுமா? தேவன் அண்டையில் போய் அங்கீகரிக்கப்பட்டு அது தேவ சமூகத்தில் ரம்யமாக இருக்கிறது, அது இன்பமாக இருக்கிறது, அது தேவனுக்கு இனிமையாக இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லி ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து பார்த்து நான் சீக்கிரம் முடிக்க ஜெசிக்கிறேன். நெகேமியாவை குறித்து நாம் கடந்த முறைக்கு முதல் முறை நாம் ஆராதனையில் பார்த்தோம். பாருங்க, நெகேமியா என்ன தெரியுமா? அவன் இருந்த இடம் உயர்ந்தொரு இடம், அவனுடைய வேலைஸ்தலம் உயர்ந்தொரு வேலைஸ்தலம், அவன் நின்று கொண்டு இருந்தது அவனுக்கு ஒரு கவலையே அது வரைக்கும் இருந்ததில்லை. ஏன்? அந்த ராஜா பார்த்து சொல்றான், நீ கவலையாக இருக்கிறாய். இன்றைக்கு அவன் கவலையாக இருக்கவே இல்லை. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் அநேகரை சந்தோஷமாக வைத்திருக்கிறது நிமித்தமாக தேவராட்சி சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கிறார்கள், குடும்பங்கள் மகிழ்ந்திருக்கிறது, அதனால் என்ன செய்கிறோம்? தேவ சிந்தை, தேவராட்சி சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேவ மனுஷன் தேவனை நெருங்குகிற ஒரு நேரம் இருக்குன்னு அது என்ன நேரம் தெரியுமா? துன்பத்தின் நேரமாகும். மற்ற நேரம் கிடையாது, கிடைக்கவே கிடையாது. அது என்னால சொல்லவும் முடியாது. துன்பத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு மனுஷன் தேவனை இறுக பிடிப்பான். நமக்கு அப்படிப்பட்ட வாழ்வு இல்லை. அதனாலே தேவனை நாம் என்ன செய்கிறோம்? தேவ சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம். பேசினால் சிஸ்டப்படுத்தி பேசுகிறோம், கதைத்தால் பிளான் போட்டு பேசுகிறோம், கதைத்தால் அது சரி இது சரி அப்படி போடலாம் என்று கதைக்கிறோம். இது இதே பேச்சுக்கள் என்னுடைய உன்னுடைய துன்பத்தின் பாதையிலே பேச முடியுமா? இந்த சபையிலே இருக்கிற அரவாசிக்கு அரவாசி பேருக்கு மேலானவர்கள் துன்பத்தின் பாதையிலே கடந்து வந்தவர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். அந்த துன்பத்தின் பாதையிலே நீங்கள் கர்த்தரை அண்டின நடந்த நேரங்களும் நீங்கள் தேவனை நேசித்த விதத்திற்கும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் வித்தியாசம் எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். நம் வாழ்விலே பாதிப்புன்னு சொல்லிச்சுனால் கர்த்தரை விழுந்து கிடந்து கதறுகிறோம். தேவராட்சியத்தில் தேவ சபையிலே ஒரு குறைபண்டு சொல்லிச்சுனால் சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்கள். நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? தன் வேலையை விட்டு, ராஜாவே எனக்கு கொஞ்சம் நேரம் தாரும். ஏப்பா, என் முதியோருடைய அரங்கம் அடிக்கப்பட்டு போயிருக்கிறது, அந்த அரங்கத்தை நான் கட்ட வேணும், என்னை போக விடும் ராஜாவே. எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு நாள் செல்லும், என்னை போக விடும் ராஜாவே. அழுது கொண்டு இருந்தான், கண்ணீரோடு இருந்தான், கவலையோடு இருந்தான், பசியா இருந்தான். தேவ சமூகத்தில விழுந்து கிடந்து ராஜாவிடத்துல பதில் வரும் வரைக்கும் அவன் கத்தி குளறி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்களோட சேர்ந்து கொண்டதை ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தங்கள் கரங்களை அந்த நல்ல வேலைக்கு ஒப்புக் கொடுத்தாள் என்ற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கரங்களை தேவர் ஆட்சியத்துக்கு இருந்தாப்பா. ஏன்னு சொன்னா அநேகர் வந்து அவங்களை சோர்ந்து போக பண்ணினாங்க. அவங்களோட முழங்கால்கள் தளர்ந்து போயிட்டு, அவங்களுடைய கரங்கள் தளர்ந்து போயிட்டு. என்ன செய்கிறீர்கள்? தேவனுக்கு ஆலயம் கட்டுகிறீர்களா? அரங்கம் கட்டுகிறீர்களா? இது என்ன? இது இப்படியா கட்டுவது என்று சொல்லி எல்லாம் அவர்கள் போட்ட போடுகளை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சோர்ந்து போனார்கள். நெகேமியாவோ ஜனங்களை எழுத்து நிறுத்தினான், அவங்களை திடப்படுத்தினான், அவங்களை சரிப்படுத்தினான். அந்த தேவனுடைய வேலை அது நின்று போகவே இல்லை. பாருங்க ஐயா, ஐயா, தேவராட்சியத்திலும் தேவ வேலைகளிலும் தேவ காரியங்களையும் நாம் பேசுகிறதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசுவாவும் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேசத்தை பார்க்க போய் வந்துவிட்டு அவர்களும் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். இது குறித்து கணக்கு பேசலாம். இது என்னுடைய காரியத்தில் நேரம் போய்கொண்டிருக்கிறது. பாருங்க நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? தன் வேலையை விட்டுவிட்டு என் தேவராட்சியத்தின் காரியத்தை நான் சந்திக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் முக்கியமானது, அது எனக்கு தேவை. இன்றைக்கு அநேகர் தாய் தகப்பனு எனக்கு தெரியும், தங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி தங்கள் இடத்தை விட்டே மாறி போகிறவர்கள், தங்கள் பிள்ளைகளுடைய உயர்வுக்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புது வேலை தேடி போகிறவர்கள், தன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி தேசத்தை விட்டு மாறி போகிறவர்கள். ஆனால் தேவராட்சியத்தின் காரியமாக தேவ சபையின் ரீதியாக என் வேலையை விட்டுவிட்டு நான் வந்து விட்டேன் என்றவர்களை நான் அறியேன். தேவராட்சியத்தின் மகிமைக்காக வேண்டி நான் இந்த சிட்டிக்கு மாறி வந்து விட்டேன் என்று சொன்னவர்களை நான் அறியேன். ஆனால் தங்கள் சொந்த காரியத்திற்காக வேண்டி நாம் எடுக்கிற முடிவுகளுக்கும் தேவராட்சியத்தின் காரியமாக எடுக்கிற முடிவுகளுக்கும் ஏராளம் தாராளமான வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? எல்லாம் இருக்கட்டுக்கும், என்னை முதல்ல விட்டுவிடும், நான் போறேன், இந்த காரியத்தை பார்வையிட வேண்டும். அவன் போய் இரவிரவாய் பார்வையிடுகிறான். இறைவிரவாய் பார், எனக்கு இன்றைக்கும் கேள்வி, ஏன் இரவிரவாய் பார்வையிட்டான் சொல்லி? நாம இரவிரவாய் போக முடியாது, நித்திர தூக்கம் பாருங்க. தேவராட்சியத்தின் காரியமாக இரவிரவாக போக முடியாது. ஆனால் நெகேமியா இரவிரவாய் போயிட்டான். ஏதோ வாசல் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்க, அந்த வாசல்ல நின்று இந்த வாசல் வரைக்கும் போய் எல்லாம் பார்த்து அழுது 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 அழுதுட்டு வந்தான் பாருங்க. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. டக்கண்டு வாசிங்க, பிலிப்பியர் 3:1-11, டக்கண்டு வாசிங்க. பிலிப்பியர் 3:4 வாசிங்க, கடந்த வாசிங்க 4.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8 நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
ஆகிலும் எதெல்லாம் எனக்கு லாபமாயிருக்குதோ அதெல்லாம் என்ன செய்த
கிறிஸ்துவுக்காக
நஷ்டம் வந்து விடுறே. அதுல ஆரம்ப வசனம் எப்படி இருக்கு, அவன் மாமிசத்துல நம்புறான்ச்சுன்னா நானும் மாமிசத்துல நம்புவேன். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்களே, சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். மாம்சத்திலே நம்பிக்கை வைக்க எல்லாராலும் முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலாலும் முடியும், அவனாலும் முடியும். மாம்சத்திலே நடந்து கொள்ள, அவன் படித்தவன், பட்டதாரி, பணக்காரன், எல்லாம் இருந்தது. அவனுடைய வேலை மகத்துவமானது. அவனுடைய முதலாவது வேலை என்ன தெரியுமா, சபைகளை அரசாங்க ரீதியாக சபைகளை உடைப்பதும், சபைகளை கட்டி போடுவதும், சபையில இருக்கிறவர்களை கொண்டு ஜெயில போடுறதும், கொலை பண்றதும் அவனுக்கு வேலை. அதுக்கு சம்பளம் நல்லாய் கொடுப்பார்கள் பாருங்க, நல்லாய் கொடுப்பார்கள் பாருங்க. அவன் நல்ல வேலையில இருந்தான். அதே நேரத்தில் உயர்ந்த சமூகத்தில் இருந்தவன், அவன் படித்த பெரிய உயர்ந்த சமூகத்தில் இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், இப்ப இது எல்லாம் குப்பையப்பா, இதெல்லாம் தூக்கி எறி, இதெல்லாம் தூக்கி போடு, இதெல்லாம் போடு. இந்த பாருங்க, எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் சொல்லி பட்டதாரி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனாலோ யாரும் சொன்னதில்லை, எவ்வளவுதான் நீ படித்தாலும் தேவர் ஆட்சியத்துக்குன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போப்பா, தேவர் ஆட்சியத்துக்குன்னு சொல்லி கடந்து போப்பா, தேவர் ஆட்சியத்துக்கு ஏதாவது செய்வதற்கு முடிவெடுப்பா, உன் வாழ்க்கையில இதுதான் முக்கியமானது, இதுல செயல்படு என்று சொல்லுபவர்கள் எவரும் கிடையாது. நாங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தகப்பன் தாழ்ந்து ஸ்தானத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அவர்கள் தங்கள் பிள்ளைகள் படித்து உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புவார்கள். ஆனாலோ தாவீது தன்னுடைய குமாரனை அவனுடைய ஸ்தானத்திலே இருக்க வைத்து, தாவீது தேவராட்சியத்தில் எதை சிந்தித்தானோ அதை தாவீதின் குமாரன் செயல்பட்டான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, நாம் மறந்துவிடவும் கூடாது, நடந்துவிடவும் கூடாது. தொடர்ந்து வாசிங்க, கடந்து வாசிங்க.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பெற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பாடுற மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நான் நடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய்
தொடர்கிறேன். நான் எதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக வேண்டி பிடிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நோக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் நாம் தேவனுக்கு எதை செய்து விட்டோம், எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்வு தேவர் ஆட்சியத்தின் நிமித்தம் எவ்வளவுத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, தேவ ஊழியர்கள், வல்லமையான ஊழியர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அவர்கள் உடைக்கப்பட்டார்கள், கண்ணீர்ல விழுந்து கிடந்தார்கள். வல்லமை பெற்றவர்கள் தான், ஊழியத்தில் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றவர்கள் தான், ஒரு கோடி ஜனங்கள் அவர்களை பின்பற்றியது தான். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், விழுந்து கிடந்து கண்ணீரோடு கிடந்தார்கள். பாருங்க, தேவ மனுஷர்கள் எங்களை அல்லாவிட்டால் என்னையும் உன்னையும் தேவராட்சியம் எவ்வளவுத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, பாதித்திருக்கிறது சொல்ல முடியுமா? எல்லாரும் நான் சொல்லுவோம், தேவன் என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார், சந்தோஷமாய் வைத்திருக்கிறார், பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, நல்ல படிப்பு படிக்கிறார்கள், அவங்களை ஒன்றுமே பாதிக்கலைங்க, எல்லாம் நல்லா இருக்கிறது, எல்லாம் ரம்யமாக இருக்கிறது. அதனால் தேவராட்சி சிந்தையிலே தேவனுடைய ஆலயத்து குறித்த கவனம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். பாருங்க, நீங்க அங்கே இருக்கிறீர்களோ இல்லையோ, துன்பத்தின் மத்தியிலே ஒரு மனுஷன் தேவன் பக்கமாய் திரும்புகிறான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். மூன்று வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்கிற பொழுது கர்த்தரை தேடுகிறது அதிலே அறவாசிதான், அறவாசிதான். எல்லாம் இருக்கிற பொழுது கர்த்தரை தேடுவது அறவாசிதான். இல்லையோ, ஒன்றுமில்லையோ, கர்த்தருக்கு ஏராளமான பொருத்தனைகள். தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடந்து அழுகிறோம், அநேகரிடத்தில் சொல்லி ஜபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் நீங்க துன்பத்தின் பாதையில எத்தனை பேருக்கு டெலிபோன் எடுத்து ஜபம் பண்ண சொன்னீங்க? இன்றைக்கு கடைசியாக ஜபம் பண்ண சொன்ன நாள் எது? தொடர்ந்து வாசிங்க,
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறைந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
எதை எதை எங்க கண்களுக்கு முன்பாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிக்சர் இருக்கு பாருங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஓடுவார்கள். குடும்பத்தில் குறைவு இருக்கிறவர்கள் குடும்பங்கள் ரம்யமாக வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஓடுவார்கள். துன்பத்தில் இருக்கிறவர்கள் எங்கள் துன்பங்கள் கலைந்து போக வேண்டும் என்று சொல்லி ஓடுவார்கள். ஆனால் யோபு துன்பத்தின் மத்தியிலே நடந்த பொழுதும் தேவன் எதை விரும்புகிறாரோ அதுதான் முக்கியமாகப்பட்டு ஓடினா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாட்டில் இருக்கிற பொழுதும் தேவசித்தம் எது என்றதை தான் கருத்தில் வைத்தாரே ஒழிய எங்க குறைவு போகணும், எங்க பிரச்சனை தீரணும், எங்க காரியங்கள் போகணும்னு சொல்லி கடந்ததாக இல்லை. நாளைய நாள் இன்னைக்கு அநேக தேவராட்சியத்தின் ரீதியிலே சிந்திங்கன்னு சொல்லி சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாளைக்கு அது அப்படி, நாளைக்கு அது இப்படி என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சிலுவை பாட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஜனங்கள் தனக்கு விரோதமாக எழும்புவார்கள், கல்லெறிவார்கள், இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புவான்னு நினைத்திருந்தால் அவரும் வராமல் தான் இருந்திருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலன் நான் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னா, நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லி முடித்தான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்ய போறீங்க, ஏது செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க என்றது எனக்கு ஆனா போதிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் என்னுடைய காரியமுமாக இருக்கிறபடினால் நான் போதிக்க வேண்டியதை உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். சபையிலே வழியேற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஊழியக்காரர்கள் எப்படி நடந்தார்கள், ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றதையும் போதிச்சிருக்கிறேன். இதுக்கு பிறகு செய்கிறது செய்யாததெல்லாம் உங்க பிரச்சனை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய காரியம் இல்லையா? ஆகையினால ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக மனோன்மையோடு நான் சொல்ற காரியம் என்னவென்ன, ஏதோ செய்யணும் ஏதோ நடத்தணும் என்ற ஒரு கருத்தோடு இல்லாம கர்த்தருடைய நாமத்துல என்னால முடிந்த அளவுக்கு இந்த ஆலய காரியத்தில் கட்டுற காரியத்தில் நான் செயல்படுறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்திருக்கேன் இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஆண்டவர் யாராவது உங்களோட பேசினா நீங்க தாராளமா முன்னுக்கு வரல, நான் உங்களுக்கு அவனு ஜோம் பண்ற இந்த காரியத்தை குறித்து. ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா.